6 அலைவரிசையிலும் ஆஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ப தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே உலகு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய சங்கநாதத்தில் இணைந்திருப்பது ஜெரித் ஆப்தீன். இன்று வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் 2 திகதி. எம் தமிழுக்கு விசுவாவசு வருடம் ஆணி திங்கள் 20 நாள். இஸ்லாமிய உறவுகளுக்கு ஹிஜ்ரி 1447 வருடம் முஹர்ரம் மாத பிறை 8. அன்பானவர்களே, இன்றும் இவ்வாரத்திலும் பிறந்த நாளை கொண்டாடிய கொண்டாடவிருக்கும் அனைவரையும் வாழ்த்தி மற்றும் விசேட காரியங்களை நன்றாக நடைபெற காத்துக் கொண்டிருக்கும் எல்லா நேயர்களுக்கும் வல்ல இறைவனை வேண்டி நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்று நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் முகமாக வளமை போன்று திருக்குறளோடு ஆரம்பிப்போம். குறளையும் அதன் பொருள் விளக்கத்தையும் தருகின்றார் எங்கள் மூத்த கலைஞரும் சமூக சேவையாளருமாகிய திரு மெர்வின் கான்சன்ட்ரேன் அவர்கள். காலை வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். இன்றைய சிந்திக்கும் வலை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 21 அதிகாரமான தீவினை அச்சம் என்னும் அதிகாரத்தில் இருந்து முதலாவது குறளினை பார்க்க இருக்கின்றோம். திருக்குறளின் 21 அதிகாரமான தீவினை அச்சம் தீய செயல்களை செய்யும் போது ஏற்படும் பயங்கரமான விளைவுகளை பற்றி எச்சரிக்கிறது. தீவினை செய்வதை விட அதனால் வரும் பயம் மிகவும் முக்கியம் என்றும் அதன் விளைவுகளை யாரும் தவிர்க்க முடியாது என்றும் இந்த அதிகாரத்தில் திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு என்பது முதலாவது குறளாகும். இந்த குறளில் திருவள்ளுவர் சொல்லுவது தீய செயல்களை செய்து பழக்கமுடையவர்கள் அந்த செயல்களை செய்ய அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்லொழுக்கம் கொண்ட உயர்ந்தவர்கள் ஒரு தீய செயலை செய்யவே அஞ்சுகிறார்கள். இதன் மூலம் தீமை செய்வதில் ஒரு விதமான திமிரும் பயமின்மையும் தீயவர்களுக்கு இருக்கும். ஆனால் நல்லவர்க்கு ஒரு குற்ற உணர்வும் அச்சமும் இருக்கும். தீய செயலில் பழகியவர்கள் அதில் தவறு இருக்கிறது என்ற எண்ணமே இல்லாமல் அதை செய்ய தயங்குவதில்லை. ஆனால் நல்லவர்களுக்கு ஒரு சிறு தவறு கூட மனதில் ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தும். இது மனச்சான்று உள்ளவர்களின் தன்மை. அவர்கள் எப்போதும் தவறை தவிர்க்கவே முயற்சிப்பார்கள். மதுரை நகரில் கோவலன் மீது பொய்யாக திருட்டு குற்றம் சுமத்தப்பட்டு அவனை அரசன் கொன்று விடுகிறார். பின்னர் கண்ணகி உண்மையை நிரூபிக்கிறார். அப்போது மதுரை அரசன் பாண்டியன் தான் தவறை உணர்ந்து நான் ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டேன் என்று தலையை தட்டி அழுகிறான். அவன் மனதில் ஏற்பட்ட குற்ற உணர்வு நல்லவர்களுக்கு இருக்கும் அச்சம். தீவினையார் தீமை செய்ய பழகியவர்கள் அஞ்ச மாட்டார்கள். விழுமியார் நல்லவர்கள் சிறு தவறு கூட செய்ய அஞ்சுவார்கள். இதுவே மனிதர்களின் உண்மையான உயர்வு. இந்த குறள் நம் வாழ்க்கையில் நாம் மனச்சான்றுடன் வாழ வேண்டும், தவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 21 அதிகாரமான தீவினை அச்சம் என்னும் அதிகாரத்தின் முதலாவது குறள், தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு.
அந்த நல்ல அர்த்தம் உள்ள குறளையும் பொருளையும் கேட்ட உங்களுக்கு நல்லதொரு குட்டி கதையுடன் காத்திருப்பவர் எங்கள் நியூசிலாந்து திருமுருகன் கோவில் பிரதம குருக்களான திரு ராதாகிருஷ்ண சர்மா பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். காலை வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்றைய நற்காலை பொழுதில் நச்சிந்தனை பகுதியில் வாழ்க்கையின் தத்துவத்தை பேசிய பலர் குடும்பத்தில் அன்பு காட்ட மறந்து வாழ்ந்து முடித்து விடுகிறார்கள். இந்த கருத்தை விளக்குவதாய் அமைந்த சிந்திக்கும் கதை கேட்போம் வாருங்கள். ஒரு மனிதர் சாலையோரத்தில் ஓடிக்கொண்டிருந்த போது தெரியாமல் இன்னொரு நபர் மீது இடித்து விட்டார். தெரியாமல் இடித்து விட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று இவர் கூற பரவாயில்லை என்று அவர் சொல்ல இருவருமே கண்ணியத்துடன் புன்னகைத்து கொண்டு விடைபெற்றார்கள். அவர்களிடையே மனஸ்தாபத்திற்கான காரணமில்லாமல் போயிற்று. அதே மனிதர் வீட்டிற்கு வந்து இரவு உணவை முடித்து திரும்புகையில் அவருடைய மகன் அவருக்கு பின்னால் நின்றிருந்தான். கைகளை பின்னால் கட்டியபடி தந்தை திரும்புகையில் அவனை தெரியாமல் இடித்து விட்டார். கோபம் கொண்டவராய் மகனை பார்த்து வழியில் நிற்காதே, ஊரமாய்ப்போ என்றார். சிறுவன் முகம்பாடி போய் விலகினான். இரவு தூங்குகையில் அவர் மனதிற்குள் ஒரு சிந்தனை ஓடியது. வழியில் யாரோ ஒருவரிடம் நாகரீகமாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ளத் தெரிந்த எனக்கு சொந்த மகனிடம் அப்படி நடந்து கொள்ளத் தெரியவில்லையே என்று மனதிற்குள் எண்ணியவராய் நேராக எழுந்து மகனின் படுக்கையறைக்குச் சென்றார். உள்ளே மகன் தூங்காமல் விசும்பிக் கொண்டிருந்தான். அவனுடைய கண்கள் சிவந்து இருந்தன. அவனுடைய தலையை வருடிய தந்தை, என்னை மன்னித்து விடு, நான் உன்னிடம் அப்படி பேசியிருக்கக் கூடாது என்றார். சிறுவன் திரும்பினான். சிறுவனின் கண்களில் இருந்த கவலை சட்டென்று மறைந்தது. எழுந்து உட்கார்ந்தான். வேகமாக கட்டிலிலிருந்து கீழே குதித்து கட்டிலின் அடியில் வைத்திருந்த பூங்கொத்தை தந்தையின் கைகளில் கொடுத்தான். இன்றைக்கு வெளியே சென்றபோது இந்த பூக்களை பார்த்தேன், உங்களுக்கு பிடிக்கும் என்று வாங்கி வந்து உங்களிடம் கொடுத்து ஆச்சரியமூட்டவே அங்கே மறைந்திருந்தேன் என்று கூறவே தந்தையின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் அன்பினால் நிரப்பப்படாவிட்டால் அது வெறுமையாகவே இருக்கும். பணமே மகிழ்ச்சியினை தரும் என்பது தலைமுறைக்கு தரப்பட்டிருக்கும் தவறான பாடம். மகிழ்ச்சியை சதுர அடிகளில் வாங்க முடியாது. எனவேதான் ஏழைகளால் மகிழ்ச்சியாக இருக்க முடிந்த அளவுக்கு பணக்காரர்களால் நிம்மதியாக இருக்க முடிவதில்லை. குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் சொர்க்கம். அதை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம்முடைய செயல்களில்தான் இருக்கிறது. குடும்பங்களில் அதிக நேரம் செலவிடுங்கள். அன்பை அதிகமாக சம்பாதியுங்கள். நன்றி, வணக்கம்.
அடுத்து சங்கநாதத்தின் பிரதான நிகழ்ச்சியான இளந்தளிர். இளந்தளிரை முதலில் அலங்கரிக்க, கடந்த 28ஆம் தேதி பிரித்தானியா வெம்பிலியில் பிரித்தானிய கம்பன் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அங்கு திரு கம்பன் பாரதி ஜெயராஜ், பேராசிரியர் பர்வின் சுல்தானா, இன்னும் பல பிரபலங்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். அந்த விழா அரங்கில் அடுத்த தலைமுறை பேச்சாளராக தெரிவு செய்யப்பட்ட திரு ஜெகதாஸ் மற்றும் விகிருதா தம்பதியினரின் செல்வ மகளான செல்வி தஷானா ஆற்றிய உரையினை இங்கு கேட்போம்.
சங்கநாத நேர்களுக்கு வணக்கம். என் பாட்டுடை தலைவன் பாரதியை வணங்கி, விண்ணை அடந்த தமிழ் அன்னை வணங்கி, இந்த மண்ணை வணங்கி, பெற்றெடுத்த தாயே, தத்தெடுத்த தமிழே, ஊற்றெடுத்த என் அறிவை ஊத்தொடுத்து தருகின்றேன், கேளுங்கள். அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே, முத்தான வார்த்தைகளால் என்னை மூழ்கடிக்கும் முத்தமிழே, என் சிந்தனையை அலங்கரிக்கும் மேற்றமிழே, நான் கண்ணன போற்றும் கவித்தமிழே, நான் உயிரென போற்றும் உயர்ந்த தமிழே, என் சொல்லை சுவையாக்கும் செந்தமிழே, என என் தாய் தமிழின் புகழை இசை எனும் அற்புத கலையுடன் இணைந்ததாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழும் இசையும். தொல்காப்பியம் கண்டது தமிழ், திருக்குறளை கொண்டது தமிழ், கம்பன் செலுத்தியது தமிழ், யாழ் மீட்டியது தமிழ், அதன் ஊடாக சிலப்பதிகாரம் பேச வைத்ததும் தமிழ் என தொன்மை சிறப்பு மற்றும் பண்பாடு பொருந்திய தமிழை புகழ்ந்து பேச ஈரேல பிறவியும் ஒரு நாவும் போதாது. தமிழர்கள் வரலாறு உருவாகதற்கு முன்பே வாழ்ந்தவர்கள், அதாவது கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த கொடி என்ற கருத்து வலியுறுத்துகிறது. இதன் ஊடாக தொல்லுலகில் தோன்றிய மூத்த குடி தமிழர்கள் என்ற பெருமையை வெளிக்கொணரலாம். அத்தகைய பெருமை பொருந்திய பண்டைத் தமிழர்களின் வாழ்வில் இசை ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது. அவர்கள் தங்கள் பாடல்கள், நடனங்கள் மற்றும் சடங்குகள், விழாக்களில் இசையை பயன்படுத்தினர். தமிழும் இசையும் தமிழர்களின் கலாச்சாரத்தில் பிரிக்க முடியாத பகுதிகளாகும். தமிழர்களின் வாழ்வில் தாலாட்டில் ஆரம்பித்து ஒப்பாரி வரை ஒவ்வொரு பருவங்களிலும் இசை ஒரு முக்கிய கூறு. இயல், இசை, நாடகம் என்று தமிழை முத்தமிழாக பாகுபடுத்தி இசைக்கு முன்னுரிமை பழங்காலத்தில் இருந்து தரப்பட்டது. தமிழ் சூழலில் வளர்ச்சி பெற்ற இசை தமிழிசை ஆகும். இதையே நாம் இசை தமிழ் என்போம். அதாவது பண் இசைத்து பாடும் தமிழ் என இது பொருள்படும். இதன் கூறுகளாக பண் மற்றும் எழிலிசையை குறிப்பிடலாம். யாழ், குழல், பறை, முழவு போன்ற இசைக்கருவிகள் தமிழின் தொன்மையை பறைசாற்றுவன. எனவே இவ்விசைக்கருவிகளின் எழுச்சிகரமான தோற்றத்தில் இருந்து தமிழ் வளர்ந்து வந்த காலத்தில் அதனோடு இணைந்ததாக இசையும் வளர்ந்து வந்ததை காணலாம். தமிழும் இசையும் பிரிக்க முடியாதபடி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ளன. தமிழ் இசை தமிழ் மொழிக்கு ஒரு முக்கிய அங்கமாக இருந்து தமிழ் கலாச்சாரத்தை வளப்படுத்தியுள்ளது. பண்டைய காலத்திலிருந்து இன்று வரை தமிழும் இசையும் அதன் தனித்துவத்தையும் அழகையும் தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இறுதியாக அப்பர் சுவாமி எடுத்து அம்பிய தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் என்ற அடியை முன்வைத்து தாய்மொழியை சிறப்பாக எடுத்து அம்பி நாவும் உள்ளமும் களிப்புற வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நல்லதோர் பேச்சை கேட்ட உங்களுக்கு அடுத்ததாக நாம் தரவிருப்பது திரு திலகராஜ் மற்றும் மனோ தம்பதியினரின் செல்வ மகளான செல்வி தேசிகா திலகராஜ் தரும் தமிழ் பற்றிய ஒரு ஆக்கத்தினை கேட்போம்.
வணக்கம். தமிழ் மொழியின் சிறப்பு. பழமையான மொழி, பண்பட்ட மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி ஆகிய தாய்மொழிக்கு முடக்கன் வணக்கம். நான் தமிழ் மொழியின் சிறப்பு இந்த தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். உலகில் தோன்றிய எத்தனை மொழிகள் அழிந்து விட்டன. இவற்றுள் இன்று வரை இளமையோடி இருப்பது நமது தமிழ் மொழி. தொல்காப்பியம், அகத்தியம், பத்து பாட்டு, எட்டு தொகை, மூதுரை, கொன்றை வேந்தன் ஆகிய நூல்கள் தமிழின் பெருமைகளை பறைசாத்திக்கின்றன. உலகமே போற்றுகின்ற திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழியின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் ஆகிய மூன்றுக்கும் இலக்கணம் கூறுகின்றது. மகாகவி பாரதியார் யாமறிந்த மொழிகளையே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணும் என்று தமிழ் மொழியை பெருமைப்படுத்தியுள்ளார். தமிழுக்கு அமுது என்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நே என்று தமிழை உயிராக மாய்த்தார் பாரதிதாசன். தமிழ் மொழியே மதுரமான மொழி என கவி சக்கரவர்த்தி கம்பன் குறிப்பிட்டார். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அற தொழுது பரிதிரதி பாப்பா என்று குறிப்பிட்டிருந்தார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கால தமிழ் என்று பாவேந்தன் பாரதிதாசன் குறிப்பிட்டதை போன்று தமிழ் என்றும் மங்காறு, அதன் பெருமைகளும் குன்றாறு. தமிழ் மொழி என்பது தமிழர்களின் அடையாளம் என்பதை உணர்ந்து இதனை பாதுகாப்போம். தமிழ்வாக, தமிழ்வாக, தமிழ்வாக. நன்றி.
அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக இலக்கிய சோழி. தாய் தமிழகத்தின் திருச்சி ஜோசப் கல்லூரியின் முன்னே நாள் தமிழ் துறை தலைவர் பேராசிரியர் சூசி அவர்கள் எம்முடன் இணைந்து கொள்கிறார்.
நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா நாடுகளில் பரவியிருக்கும் சங்கநாதம் நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். மாறன் பொறையனார் என்பவர் ஐந்தினை ஐம்பது என்கிற ஒரு அகநூல் எழுதியிருக்கிறார். பதினெண்டில் கணக்கு நூல்களில் ஒன்றாக இருக்கிற இந்த ஐந்தினை ஐம்பதில் மிகச்சிறந்த நுட்பமான கவிதைத்தன்மை இடம்பெற்றிருக்கிறது கவனிக்கிறோம். இவர் இந்த இரும்புறையினுடைய மரபில் வந்ததுனாலே பொறையன் என்று அழைக்கப்பட்டார். பாண்டியர்களுடைய மரபு மாறன் என்பது நமக்கு தெரியும். பாயிரம் வண்புள்ளி மாறன் பொறையன் என்கிறது. வண்ணன் தன்னகரம் போட்டோம்னா வள்ளல் தன்மை மிகுந்த பெரும்புள்ளியாக விளங்கிய மாறன் என்பது நமக்கு புரிகிறது. அந்த பாயிரம் சொல்லுகிறது, ஐந்தினை ஐம்பதும் ஆர்வத்தின் ஓதாதார் செந்தமிழ் சேராதவர். இந்த ஐந்தினை ஐம்பது நூலை படித்து அதுவும் ஆர்வத்தோடு விருப்பத்தோடு படிக்காதவர்கள் தமிழர்களே இல்லை என குறிப்பிடுகிறது நண்பர்களே. பண்புள்ளி நின்ற பெரியார், அதாவது பண்பை மட்டுமே, உயர் பண்பை மட்டுமே விரும்புகிற பெரியோர்கள் இந்த நூலினுடைய பயனை உணர்ந்தவர்கள் என கூறுகிறது. இந்த கவிதையில நாம இன்றைக்கு இந்த நெய்தல் நில கவிதைகளை பார்க்க போறோம். இந்த நெய்தல் நில கவிதைகள் மெல்லிய உணர்வுகளை வந்து படம் பிடிப்பனதாக அமைந்திருக்கின்றன. அதுல இந்த 10 கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதுல ஒரு எவ்வளவு நுட்பமான மெல்லிய காதல் பேசப்படுகிறது என்றால், நண்பர்களே, தலைவி நெய்தல் நிலத்தில் அந்த கடற்கரையில போகிறாள். அங்கே ஒரு நண்டு வந்து எங்கும் அங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. கொடுந்தாள் அளவ, வளைந்த கால்களை உடைய என் நண்டே. அளவன்னா நண்டு, அளவன்னா நண்டு. குறையாம் இறப்பேன், உன்கிட்ட நான் வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். ஒடுங்கா ஒலிகடல் சேர்ப்பன், எந்த நேரமும் இந்த கடல்ல வந்து அலை வந்து நிக்கிறதே இல்லை, எப்பவும் அலை வீசிக்கிட்டே இருக்கும். நெடுந்தேர் கடந்த வழியை எம் கண்ணார காண நடந்து சிதையாதி நீ. என் தலைவன் இந்த பாதையில தான் தன்னுடைய தேரை ஓட்டி கொண்டு சென்றான். அவன் ஓட்டி கொண்டு சென்ற அந்த தேர் இருக்கிறதே, அந்த தேரினுடைய சக்கரத்தினுடைய அந்த பாதை இருக்கிறதே, அதை பார்த்து பார்த்து தினமும் நான் மகிழ்கிறேன். அவன் என்னோடு சேர்ந்திருந்த, என்னோடு கொஞ்சிய, என்னோடு குலாவிய, என்னோடு மகிழ்ந்திருந்த அந்த நாட்களையெல்லாம் நான் என் மனதில் நினைந்து நினைந்து மகிழ்கிறேன். அந்த மகிழ்ச்சி எனக்கு வந்து இன்பத்தை தருகிறது. என் அண்டே, நீ தயவு செய்து இந்த தடத்தை அழித்து விடாதே, சிதைத்து விடாதே. நீ நடந்து நடந்து இதை சிதைக்கிறாய், நடந்து சிதையாதி. நீ சிதையாதி அப்படின்னா சிதைக்க வேண்டாம் என கொள்வுகளை நம்ம பார்க்கிறோம். குறையாம் நிரப்பேம்னு ஒரு தொடர், அதாவது குறை இறத்தல். எனக்கு இப்படி ஒரு குறை இருக்குது, அதை தயவு செஞ்சு நீ வந்து நிறைவேற்றணுங்கிறது அதுல கவிதைத்தன்மை. நண்பர்களே, ரொம்ப நுட்பமா நம்ம கவிக்கிறோம். ஒடுங்கா ஒலிகுடல் சேர்ப்பன், சேர்ப்பன்கிறது அந்த நெய்தல் நில தலைவனுடைய பெயர். நெடுந்தேர் கடந்த வழி, பெரிய பணக்காரன், பெரிய தேர் வச்சிருக்கான். அந்த தேர்ல தான், அந்த குதிரை பூட்டிய தேர்ல தான் ஓடுகிறான். இன்னொரு பாடல்ல கூட அவன் பூட்டிய அந்த குதிரையின் அந்த தேர் இருக்கிறதே, அந்த தேர்ல இருந்த மணிகள் இருக்கின்றனவே, அந்த மணிகளுடைய சத்தத்தை கேட்டு நான் எழுந்து வந்துருச்சு பாக்குறேன், வந்துட்டானா என்னமோன்னு. ஆனா அந்த பறவைகள் ஒளி எப்படி கேட்கிறது, இப்படி பல முறை நான் எழுந்து வந்து ஏமாந்து போகிறேன் என்று அந்த நெய்தல் நிலை தலைவி பாடுவதை நாம இன்னொரு கவிதையிலையும் பார்க்கிறோம். தேர்பரிமா பூண்ட மணி அரவம் என்றெழுந்து போந்தேன், அந்த மணியனுடைய அரவம் கேட்டுக்கிட்டு போனேன், போந்தேன்னா போய் பார்த்தேன். கனி விரும்பும் புல்லரவம் கேட்டு பெயர்ந்தேன், கனிகளை விரும்புகிற பறவைகள், புல்லுனா பறவைகள். அப்புறம் நான் வந்துட்டேன். இனிய தோழியே, ஒளியிலாய் உள்ளுருகு நெஞ்சினேன், நான் உள்ளத்துல உருகி உருகி மாய்ந்து போகிறேன். அப்ப நண்பர்களே, அந்த நெய்தல் நிலத்தலைவன் பெரிய பணக்காரன் இருந்ததுனால்தான் தேர் வச்சிருக்கான், குதிரை பூட்டிய தேர்களை வைத்திருக்கிறான் நிறைய. இது அந்த 8வது பாடல நம்ம பார்க்கிறோம். நான் எந்த நேரமும் உள்ளம் நெருகி நிற்கிறேன். இந்த பாடலுடைய கட்டமைப்புகளை பார்த்தோம்னா ரொம்ப அந்த தன்மை உரிமை குறிப்பு வினைமுட்டிருக்கும். குறையேன் இறப்பேன், நான் குறையை உடையவள், நான் இறந்து உன்னிடம் கேட்கிறேன். அந்த தன்மை பன்மை வந்து இந்த ஹானரி புளூரல்பாங்க, அங்க இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அதே போல புல்லரவம் கேட்டு பெயர்ந்தேன், நான் இந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் திரும்பி வந்துட்டேன். ஆமாம், உள்ளுருகு நெஞ்சினேன், என்னுடைய உள்ளம் வந்து உருகி உருகிய நெஞ்சமாக இருக்கிறது, என்னுடைய இதயம் வந்து அவனிடமே நினைந்து நினைந்து உருகுகிறது ஆயேன்னு சொல்லி அந்த பாடல் அவர் முடிப்பார். ஆமாம், அப்போ இந்த கவிதைகளை நாம் நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. சில நேரங்களில் அந்த தலைவர்கள் வந்து நல்லவன் இல்லைங்கிறதையும் 5வது 7வது கவிதையில பார்க்கிறோம். செய்தான் தெளியாக்குறி, அவன் தெளிவா வந்து விரைவா வந்து திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறான்னு ஒரு தலைவி பேசுறதையும் நம்ம நினைக்கிறோம். அப்ப நண்பர்களே, இந்த 5 x 50 இருக்கிறதே, இது வந்து வெண்பாவாலான கவிதை, 4 வரி தான் இருக்கும். பெரும்பாலும் நேரிசை அல்லது இன்னிசை வெண்பாக்கள்ல இருக்கும். அது வந்து பிற்காலத்து கவிதை தான், ஆனாலும் அதுல பல்வேறு நுட்பங்கள் இருக்கின்றன. நாம் இந்த செவியல் இலக்கியங்கள்ல கூட இந்த 15 கணக்கு அகை இலக்கியங்களை ஒதுக்கிடுறோம். அவற்றை சுவைக்கிற போது அந்த செவியல் தன்மை, அதனால்தான் நம்ம இதை செவிநுகர் செங்கனின்னு பேர் வைக்கிறோம். செவியல் கால கனிகள் இனிமையாக இருக்கின்றன. நன்றி.
மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பாரே எம்தமிழுறவர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பெல்மோரல், ஆக்லாந்து. லங்கா ரமேட், இலங்கை மற்றும் இந்தியாவுக்கான விசேட சேவைகள். குறைந்த கட்டணம், சிறந்த நாணய மாற்று வீதம், சிறந்த வாடிக்கையாளர் சேவை, இணையதளம் மூலமான பண பரிமாற்றல் சேவைகள், உலகெங்கிலும் எப்பாகத்தில் இருந்தும் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவைகள், குறித்த நேரத்தில் பணம் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவைக்காக இப்பொழுதே அழையுங்கள். 0727-46-9441. லங்கா ரெமேட், இலக்கம் 541 வி சன்ரிங்கம் ரோட், சன்ரிங்கம்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிட்னியில் இருந்து பிரபல தாயகத்தின் மூத்த எழுத்தாளர் மாத்தலை சோமு அவர்களின் இலக்கிய இன்பம்.
15 கணக்கு நூல்களில் மருத்துவ பெயர் கொண்ட 3 நூல்கள் இருக்கின்றன. அவை ஏழாதி, திரிகடுகம், சிறுபஞ்சம் ஆகும். அந்த வகையில் சுக்கு, திப்பிலி, மிளகு ஆகியன சேர்ந்த திரிகடுகம் என்ற நூலை நல்லாதனார் இயற்றி வைத்திருக்கிறார். அந்த நூலை இன்று அறிமுகம் செய்கிறேன். சுக்கு, திப்பளி, மிளகு என்பன உடலுக்கு நல்லது செய்வது போல், திரிகடுகம் என்ற பெயரில் உள்ள நூலில் ஒவ்வொரு பாடலிலும் மனித உள்ளத்தை தூய்மைப்படுத்த உறுதியாக்க 3 கருத்தை சொல்வது போல் இயற்றப்பட்டுள்ளது. திரிகடுகம் 4வது பாடல் சாப உருவான் தொழில் பற்றி பேசுகிறது. மனிதருக்கு சாவு வருவது பல்வேறு வகையில் வரும். ஆனால் திரிகடுகம் புலவர் 3 செயல்கள் சாவை கொண்டு வரும் என்கிறார். அந்த 3 என்ன? பாடலை பார்ப்போம். பகை முன்னர் வாழ்க்கை செயலும், தொகை நின்ற பெற்றத்துள் கோளின்றி சேரலும், முன்னர் தன்னை காய்வானை கைவாங்கி கோடலும், இம்மூன்றும் சாவுருவான் தொழில். பகைவர்களுக்கு எதிரில் செல்வத்துடன் வாழ்வதை செய்வதும், தொகையாக நிற்கும் ஆடுகளின் நடுவே கோள் இல்லாமல் செல்லுதலும், தனக்கு துன்பம் வருபவனை முன்விட்டு நீங்கி பின் அவனோடு நட்பு கொள்ளுதலும் ஆகிய 3 செயல்களும் சாக வேண்டிய நிலைக்கு தள்ளும் என்கிறார் இந்த புலவர். அடுத்த பாடலில் சிறந்த செல்வங்களை பற்றி சொல்கிறார். பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும் பேணார், திறன் வேறு கூறி பொறையும், சார வினையை காராண்மை போல ஒழுகலும், இம்மூன்றும் ஊராண்மை என்றும் செருக்கு. இது அருமையான பாடல், மனிதனை மேம்படுத்தும் கருத்து கொண்டது. பிறர் ஒருவனை தன்னை போற்றி பேசும் பொழுது இவை தேவையற்றது என்று நாணுதலும், தன்னை விரும்பாதவர் தன்னை இகழும் போது கோபம் கொள்ளாமல் பொறுமை கொள்ளுதலும், மேகத்தைப் போல் கைமாறு கருதாமல் உதவி செய்தலும் ஆகிய 3 சிறந்த செல்வமாகும். இது மனிதர்களுக்கு சொல்லப்பட்ட பாடல். அடுத்து நன்மை பயக்காத 3 சொல்கிறார். கணக்காயர் இல்லாத ஊரும், பிணக்கருக்கு மூத்தோரை இல்லா அவைக்கலனும், பார்த்துண்ணும் தன்மை இல்லாத அயல் இருப்பும், இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல. கல்வி கற்பிக்க தக்கவர் இல்லாத ஊரில் இருப்பதும், ஏற்படும் வாழ்க்கை தீர்க்கும் திறம் இல்லாதவர் சபையில் இருப்பதும், உதவி செய்யாதவர் பக்கத்தில் இருப்பதும் ஆகிய 3 என்றும் நன்மை தராது. அடுத்து கல்விகளில் எல்லாவற்றிலும் சிறந்த கல்வி பற்றி பாடலில் விளக்கம் சொல்கிறார். பல்லவையுள் நல்லவை கற்றலும், பார்த்து உண்டாங்கு இல்லறம் முட்டாது இயற்றலும், வல்லிதின் தாளின் ஒரு பொருள் ஆக்களும், இம்மூன்றும் கேள்வியில் எல்லாம் தலை. பாடலின் கருத்து, 1000 நூல்கள் இருக்கலாம், அவற்றில் நல்ல நூல்களை கற்பதும், இருக்கும் உணவை உண்ண கொடுத்து தானும் உண்பதும், இல்லாலோடு செய்யும் அறத்தை குறைவில்லாமல் செய்தலும், ஊக்கத்தோடு முயற்சியால் செய்வதற்கரிய செய்கையை செய்து முடித்தலும் ஆகிய 3 கல்விகளிலெல்லாம் சிறந்த கல்வியாகும். திரிகடுக நூலில் மொத்தம் 100 பாடல்களே இருக்கின்றன. இந்த 100 பாடல்களில் மொத்தமாய் சுக்கு, திப்புளி, மிளகு போன்று 3 இருக்கும் கருத்துகள் 300 ஆகும். இந்த 300 கருத்துகளும் மனிதரின் வாழ்க்கையை உயர்த்தும் தத்துவங்களாகும். அடுத்த பாடலில் குதிரை யானை பற்றி புலவர் சொல்கிறார். பள்ளிக்கூடம் பற்றியும் சொல்கிறார். பள்ளிக்கூடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு குதிரை யானையும் தொடர்புபடுத்துகிறார். அது என்ன தொடர்பு? பாடலை படித்தால் புரியும். கால் தூய்மை இல்லாத களிமாவும், கால் படிந்து மேல் தூமை இல்லா வெங்களிரும் சீரி கருவி வெகுண்டு உரைப்பான் பள்ளி இம்மூன்றும் குறுகார் அறிவுடையார். இனி பாடலின் கருத்துரையை பார்ப்போம். நடைசிறப்பற்ற குதிரையும் குதிரைக்கு ஒரு நடை உண்டு, அந்த நடை இல்லாத குதிரை சிறப்பற்ற குதிரை. எனவே நடை சிறப்பற்ற குதிரையும் ஏறி செல்ல உதவாத கொடிய யானையும், எல்லா யானையிலும் ஏறி போக முடியாது, பழக்கப்பட்ட யானையில் தான் ஏற முடியும். எனவே ஏறி செல்ல உதவாத கொடிய யானையும் மாணவனிடம் சீற்றம் கொண்டு சொல்லிக் கொடுப்பான் இருக்கும் பள்ளியும் ஆகிய மூன்றும் அறிவுடையார் சேரத்தக்கதல்ல. ஒரு குதிரைக்கு அழகு அதன் நடை, யானைக்கு சிறப்பே பணிந்து ஏற்றி செல்வது, கனிவோடு கற்றுக் கொடுக்க ஆசிரியர் இருக்கும் பள்ளி, இது மூன்றும் ஏற்புடையது. இதற்கு மாறான மூன்றும் ஒதுக்கி தள்ள வேண்டியதாகும். அடுத்து மூன்று அணிகலன்களை பார்ப்போம். கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம், காமுற்ற பெண்ணுக்கு அணிகலம் நானுடைமை, நன்னும் மறுமைக்கு அணிகலம் கல்வி, இம்மூன்றும் குறையுடையார் கண்ணே உள்ள. பாடலின் கருத்து: கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம், கண்களிலே தெளிவிருக்க வேண்டும் என்பதை தான் கண்ணோட்டம் என்று சொல்கிறது. பெண்ணுக்கு அணிகலம் நாணம், மறுமைக்கு அணிகலம் கல்வி, இம்மூன்றும் ஆராயும் இயல்புடையார் இடத்து உண்டு. இனி விரிவாக பார்ப்போம். கண்களை அழகுபடுத்தலாம், கருப்பு வெள்ளை கண்ணாடிகளையும் அணியலாம், அதுவெல்லாம் அழகை மட்டுமே தரையும், கண்ணோட்டத்தை தராது. கண்ணோட்டம் என்றால் என்ன? கண்ணால் பார்த்து கருத்தால் உணர்ந்து கொள்வதே கண்ணோட்டம். அக்கண்ணோட்டமே கண்ணுக்கு முக்கியம். விலை உயர்ந்த ஆடை உடுத்தலாம், நாணமில்லை என்றால் அது பெண்ணுக்கு அணிகலன் ஆகாது, கல்வி என்றால் மறுமைக்கு உதவாது. இம்மூன்றையும் ஆராய இயல்புடையார் மட்டுமே உண்டு. கல்வி கற்று பொருள் தேடி ஆடம்பரமாய் வாழ்வது வாழ்வா? இதற்கு பதிலாக வருகிறது ஒரு பாடல்: முந்த எழுத்தின் வரவு உணர்ந்து பிற்பாடு தந்தையும் தாயும் வழிபட்டு வந்த ஒழுக்கல் பெரிய நேர்தலில் மூன்றும் விழுப்ப நெறி தூராவாறு. இளமை பருவத்தில் கல்வி கற்று கல்வி பொருள் உணர்வதும், தந்தையும் தாயும் போற்றும் ஒழுக்கமும், சான்றோர் செல்லும் வழியில் சேர்தலும் இம்மூன்றும் உயர்வாகிய நெறியை தூர்க்காத வழியாகும். எவ்வளவு கற்றிருந்தாலும் அதனை உணராது, தந்தை தாயை போற்றாது, ஒழுக்கமில்லாத வழியில் போகிறவர்கள் உயர்வானவர்கள் அல்ல. அப்படியானால் யார் உயர்ந்தவர்கள்? அதனையும் திரைக்கடுகம் ஒரு பாடலில் சொல்கிறது: எல்லாருக்கும் ஒன்று ஈயும் உடமையும், இவ்வுலகில் இல்லாமை உள்ளும் நெறிப்பாடும், எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாத தூய்மையும், இம்மூன்றும் நன்று அறியும் மாந்தர் உள. இல்லாதவர்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கும் செல்வமும், இவ்வுலகில் இருக்கும் பொருள்களின் நிலையாமை ஆராய்ந்து அறியும் நெறியும், எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாத தூய தன்மையும் ஆகிய மூன்றும் அறத்தை அறியக்கூடிய மனிதரிடமே உண்டு. இந்த மூன்று மட்டும் போதுமா அவன் மனிதருக்கு? இன்னும் மூன்றை சொல்கிறது திரிகடுகம்: ஈதற்கு செய்க பொருளை அறநெறி, சேர்தற்கு செய்க பெருநூலை, யாதும் அருள் புரிந்து சொல்லுக சொல்லை, இம்மூன்றும் இரு உலகம் சேராத ஆறு. செல்வத்தை பிறருக்கு கொடுக்கும் பொருட்டு தேடுவதும், அறநெறி ஒழுகுவதற்காக உயரிய நூல்களை கற்றலும், அருளை விரும்பி சொல்வதும் ஆகிய மூன்றும் நரகத்தை சேராமைக்க வழிகளாகும். ஆக இல்லாதவர்க்கு கொடுக்கும் பொருட்டு செல்வம் தேடுவதும், அறநெறியில் போவதற்கு நூலை கற்பதும், சொல்லும் சொல்லில் அருள் இருப்பதும் மனிதருக்கு முக்கியமானது. இன்று மூன்றும் இருந்தால் நரகம் போக வழி காட்டாது. இவ்வாறு மூன்றும் ஒரு கருத்துக்களை சொல்லும் இந்த திரிகடுகம் நூலை படித்து பார்த்தால் எவ்வளவு அற்புதமான கருத்துக்களை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே தமிழ் புலவன் சொல்லியிருக்கிறான் என்பது புரியும். நன்றி, வணக்கம்.
நன்றி நேர்களே. இத்துடன் இன்றைய சங்கநாதத்தின் நிகழ்ச்சிகள் யாவும் முடிவடைகின்றது. இதுவரையில் எமது நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, இன்றைய நிகழ்ச்சிகளில் யாவும் உங்களை மகிழ்வித்திருக்கும் என நம்பிக்கையுடன், மற்றும் ஒரு சங்கநாத நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நிகழ்ச்சி வடிவமைப்பாளர் திரு அற்புத சிங்கம் அவர்களுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஜெரித் ஆப்தீன்.
Stream it, listen on demand, pod it. Your favorite shows are waiting on planetaudio.org.nz.